ಗೌರವ ಶ್ರೀಧರ.
கௌரவ தலைமை தாங்கும் குழுக்களின் பிரதி தவிசாளரவர்களே, இன்றைய தினம் நேற்று இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்ட 2018 வரவு செலவு திட்டங்களிலே உள்ள விடயங்கள் தொடர்பாக என்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக நான் முயற்சிக்கிறேன். மிக முக்கியமாக இங்கே முன்வைக்கப்பட்ட பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் 2018 ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை, அந்த நாட்டினுடைய பொருளாதார வல்லமை, அந்த நாடு எதிர்கொள்ள இருக்கின்ற வருமானங்கள், அந்த நாட்டினுடைய வருமானங்களுக்கான செலவினங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு நாட்டினுடைய எதிர்கால திட்டமிடல்களை சொல்வது வரவு செலவு திட்டமாகும். அந்த வகையிலே 2018 வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும், இம்முறை வரலாற்றிலே வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற 2009 யுத்தம் முடிந்த பிறகு யுத்தத்திலே வெற்றி கொண்ட மமதையோடு இருந்தவர்கள் இன்றுதான் யுத்தத்துக்கு பிற்பாடு அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான சில சிந்தனைகளை முன்வைத்திருப்பதை இந்த வரவு செலவு திட்டத்திலே பார்க்க முடிகிறது. இது ஒரு படி முன்னேற்றமான விடயமாக பார்க்கப்பட்டாலும், இந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்டங்களின் தொடர்பாக பல்வேறு தடவைகள் நாங்கள் பல விடயங்களை இந்த பாராளுமன்றத்திலே முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக இங்கே நடைபெறுகின்ற பல்வேறு கிளிநொச்சி, தெல்தெனிய, பூகொடை மற்றும் கந்தளாய் போன்ற நீதிமன்றங்களுடைய கட்டடங்களை திருத்துவதற்காக ஒரு முன்மொழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விடயம். நீதித்துறையினுடைய வளர்ச்சிக்காக இந்த விடயங்கள் இந்த திட்டத்திலே முன் சொல்லப்பட்டிருக்கிறது. இதேபோல மிக முக்கியமாக நாடு பூராகவும் காணப்படும் தொல்பொருள் முக்கியத்துவம் மிக்க புராதன விகாரைகள் மற்றும் இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை புனரமைத்தல் பாதுகாத்தல் என்பதற்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனையும் விட நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர வருமானம் பெறும் சனத்தொகை வளர்ச்சியை கொண்ட நகரங்களில் பொழுதுபோக்கு வசதிகளுக்கு பாரிய குறைபாடு காணப்படுகின்றது. முரட்டுவை நகரில் உலகத்தரத்திலான ஒரு கவின்கலை நிலையமொன்றை தாவிப்பதனூடாக சமகால கலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்ற வகையில் 500 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, புதிதாக ஒரு கவின்கலை கலாச்சார நிலையங்களை உருவாக்குவதற்காக பணம் ஒதுக்கப்படுகின்ற அதே நேரத்தில் கிளிநொச்சியிலே ஒரு கவின்கலை கல்லூரி இருந்தது. பல்வேறுபட்ட மாணவர்களை உள்ளீர்த்து கலை ரீதியாக கலை வளர்ச்சிகளை மேற்கொண்ட அந்த கவின்கலை கல்லூரி இன்றும் மூடப்பட்ட நிலையிலே இராணுவத்தினருடைய வசம் இருக்கிறது. அங்கு பெரிய அளவில் இராணுவம் கூட இல்லை. ஆனால் 1-2 இராணுவத்தினருடைய தங்குமிடமாகத்தான் அந்த கவின்கலை கல்லூரி காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட தடவைகளில் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி, கலாச்சார அமைச்சருக்கு கடிதம் எழுதி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் கூட இன்று வரை அந்த கவின்கலை கல்லூரி விடுவிக்கப்படவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. ஆகவே வரவு செலவு திட்டத்தினூடாக கலை கலாச்சாரங்களை வளர்க்கின்ற இந்த விடயங்களில், இந்த மக்கள் வாழுகின்ற அவர்களுடைய கலை கலாச்சாரங்களை பேணுகின்ற அவருடைய கவின்கலை கலைத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நிறுவனங்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள் இந்த நாட்டிலே முதலில் எடுக்கப்பட வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான பதிவாக நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே நல்லிணக்கம் பற்றிய பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த பட்ஜெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நல்லிணக்கத்திற்காக பல்வேறுபட்ட விடயங்கள், நான் குறிப்பாக 1-2 விடயங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதிமேதக ஜனாதிபதியின் முன்னெடுப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் செங்கல் மற்றும் ஓடுகள் கொண்ட 50,000 வீடுகள் நிர்மாணிக்கப்படும். 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல் ஏற்கனவே ஒரு பொருத்து வீடு இரும்பு கூடு பற்றி பல விவாதங்கள் நடைபெற்று முடிந்து, அதற்கு பிற்பாடு பல விவாதங்களுக்கும் பல விதமான கருத்துக்களுக்கும் மத்தியில் இன்று 50,000 வீடுகள் இந்த இழந்த மக்களுக்காக ஏற்கனவே சென்றவரிடம் நல்லிணக்க அமைச்சினால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஏன் இதிலே தனித்துவமாக குறிப்பிட வேண்டும் என்று எனக்கு விளங்கவில்லை. செங்கல் ஓடு என்பது தனித்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிளிநொச்சியினுடைய கண்டாவளை பிரதேசத்தில் இருக்கின்ற நாதன் குடியிருப்பு மற்றும் புன்னை நீராவி பகுதிகளில் வாழுகின்ற மக்களுக்கு அவர்கள் தாராளமாக ஆற்று மணலை எடுத்து கண்டாவளை மணலை எடுத்து கல்லறிந்து வீடு கட்டக்கூடிய வசதி இருக்கக்கூடியதாக, அவர்களுக்கு புலனறுவையிலிருந்து அல்லது அனுராதபுரத்திலிருந்து கிரவல் கொண்டு வந்து அந்த கிரவலோடு சீமேந்தை கலந்துதான் செங்கல் செய்து வீடு கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் ஏன் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும்? அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த செங்கல் என்ற சொல்லினுடைய அர்த்தம் இவ்வாறு கொண்டு வரப்படுகிற பொழுது அங்கே மக்கள் இலகுவாக தங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எடுக்கக்கூடிய மணல் மறைத்து வைக்கப்பட்டு கொண்டு இன்னொரு இடத்துல இருந்து அவருடைய காசு செலவை கூட்டுகின்ற விடயமாக இது சொல்லப்பட்டிருப்பது தான் இங்கே அவதானத்துக்குரிய ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். ஆகவே நாங்கள் மக்களுக்கு வீடு கிடைக்க வேண்டும், அவர்களிடம் அந்த பணத்தை வழங்குகிற பொழுது கடந்த காலங்களில் எவ்வாறு நேப்பினுடைய வீட்டு திட்டம், செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வீட்டு திட்டம், மீள்குடியேற்ற அமைச்சனுடைய வீட்டு திட்டங்களை மக்கள் பெற்று தங்களுடைய வீடுகளை அமைத்து கொண்டார்களோ அதே போல் அவர்கள் தங்களுடைய வீட்டு திட்டங்களை அமைத்து கொள்வதற்கான வசதிகளை அரசாங்கம் அவர்களுக்கூடாக வழங்க வேண்டும். இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு ஒரு வரையறைகளை விதிக்காமல், செங்கல் என்கிற வரையறைகளை விதிக்காமல் ஓடு போட்ட வீடுகளாக தங்களுடைய அயலிலே இருக்கின்ற தங்களுடைய வளங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு தாங்கள் வீடு கட்டக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு மிக முக்கியமானது. இதனை விட நல்லிணக்கத்தினை முதன்மைப்படுத்திய வாழ்வாதார அபிவிருத்தி, பொருளாதார வலுவூட்டல் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு அரசாங்கம் ஆதரவளிக்கும். இது வடக்கில் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான விசேட நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்படுவதையும் உள்ளடக்கியதாகும். 2,750 மில்லியன் ரூபாய் இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு விடயம். 2,750 மில்லியன் ரூபாயில் மாற்றுத்திறனாளிகளை கொண்ட பெண்களுக்கான மாற்று நிலையங்களை அமைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலும் வடக்கிலே இது குறிப்பாக சொல்லப்படுகிறது. நான் கேட்கிறேன், இந்த கிளிநொச்சியிலே நவம் அறிவு கூடம் என்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நிலையம் கிட்டத்தட்ட 22 ஏக்கர் நிலத்திலே காணப்படுகின்றது. அங்கே ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகளால் கட்டப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அவர்களுக்கான சிறு சிறு வீடுகளை கொண்ட தொழில் மையங்களை கொண்ட நவமறிவு கூடம் இன்று கிளிநொச்சியில் இன்றும் காணப்படுகின்றது. அதனை அவர்களிடம் ஒப்படைப்பதன் ஊடாக கூட ஏற்கனவே அதில் மாற்றுத்திறனாளிகள் தான் இருந்து வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் தான் அங்கே இருந்து தங்களுடைய தொழில் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் இவ்வாறு இருக்கிற ஒரு வளத்தை இராணுவ முகாமாக வைத்து கொண்டு புதிதாக நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான கட்டடங்களை கட்டுவதன் மூலம் அவர்களுடைய பொருளாதாரத்திலோ வாழ்க்கையிலோ மாற்றங்களை கொண்டு வரும் என்று நான் கருதவில்லை. காரணம், 100 மில்லியன் ரூபாய்களுக்கு ஒரு மாவட்டத்திலே கட்டடத்தை கட்டுவதன் மூலம் அந்த மாவட்டத்திலே வாழுகிற மக்களிடம் பொருளாதாரத்திலே மாற்றம் ஏற்பட போவதில்லை. கட்டடங்களும் வீதிகளும் அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய வல்லமைகளை தீர்மானிக்கின்ற இடங்களாக அமையப்போவதில்லை. அதனால்தான் இருக்கின்ற கட்டடங்கள் மிக தரமான முறையிலே அவர்கள் பாவிக்கக்கூடிய வகையிலே காணப்படுகின்றது. இங்கே இருக்கின்ற இந்த மலையாளபுரம், கிளிநொச்சியினுடைய மலையாளபுரம் பகுதியில் இருக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அவர்களுடைய அந்த நவமறிவு கூட வளாகத்தை விடுவிப்பதன் மூலம் அங்கேயே இந்த பெண்களுக்கான 2,750 மில்லியன் ரூபாய்களையும் ஒதுக்கீடு செய்து அந்த வளர்ச்சியை ஏற்படுத்தலாம், அதனூடாக ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை நான் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன். இது ஒரு மிக மிக முக்கியமான விடயம் என்பதையும் இந்த அரசாங்கம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக, இந்த நுண்நிதி நிறுவனங்களின் சுரண்டலினால் கிராமிய பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள கடன்படு நிலை, இது ஒரு மிக மிக முக்கியமானது. கடன் பொறியினுள் சிக்கியிருக்கும் கடனாளிகளை கிராமிய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சேமிப்பு மற்றும் கடன் கூட்டுறவு சங்கங்களின் ஊடாக அவர்களை கடன்களில் இருந்து மீட்பதற்காக குறைந்த வட்டியிலான ஒரு கடன் திட்டம் அறிமுகம் செய்யப்படும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணத்தில் இது முன்னோடியாக முதலில் அறிமுகப்படுத்தப்படும். இவ்வாறு இதற்காக 1,000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விடயம். ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6 பேர் இந்த நுண்ணுதி கடன்களை கட்ட முடியாமல் தூக்கிலே இறந்திருக்கிறார்கள். நச்சு மருந்துகளை அறிந்து மரணத்தை சம்பவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அரசாங்கம் இப்பொழுது சிந்தித்திருக்கிற இந்த சிந்தனையை நான் வரவேற்கிறேன். மிக மிக முக்கியமாக, வடக்கு மாகாணத்தில் இது பல்வேறுபட்ட நிலைகளிலே ஏற்பட்ட ஒன்று. இங்கே இந்த நுண்ணிதி கடன் அரசாங்கம் இப்பொழுது பல்வேறுபட்ட தரப்புகளால் அரசாங்கத்திற்கு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட பொழுது இப்பொழுதுதான் அரசாங்கம் இதனை சிந்தித்திருக்கிறது. இந்த சிந்தனை, அதிலும் குறிப்பாக பல பேருடைய மரணங்களுக்கு பிறகு, அவருடைய உயிர் தியாகங்களுக்கு பிறகுதான் இந்த சிந்தனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நுண்ணிதி கடன்களை வழங்குகிற பொழுது இங்கே பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுடைய கிராமிய வங்கிகளை கவனத்திலே எடுக்கிறோம் என்கிற செய்தி மிக மிக முக்கியமான ஒரு நல்ல செய்தி. காரணம், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 24 நுகர்வு சங்கங்கள், பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இன்று இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலே 6 பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பல பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இயல்பு நிலையை இழந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் அண்மையிலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய இடங்களுக்கு வருகை தந்த மத்திய வங்கியினுடைய ஆளுநர் இந்திரஜித் குமாரசாமி அவர்கள் தன்னுடைய அனுபவங்கள், தான் பார்வையிட்ட விடயங்களை மையமாக வைத்து கடந்த 2017 அக்டோபர் 13 இந்தியா டுடேயில் வந்த கட்டுரை ஒன்றிலே பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். தனியால் ஒருவருக்கு நேரடியாக கடன் கொடுப்பது சரியான தெரிவல்ல. எனவேதான் நாம் வங்கிகள், கிராமிய கூட்டுறவு சங்கங்கள், சிக்கன சங்கங்கள், பெண்கள் சங்கங்கள் ஊடாக அவரவர் தேவைகளுக்கேற்ப வழங்க முற்படுகிறோம் என்ற செய்தியை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் இந்திரஜித் குமாரசாமி அவர்கள் தன்னுடைய செவ்வியிலே கடந்த 2017 அக்டோபர் 13 தன்னுடைய செவ்வியாக அதற்கு வழங்கியிருந்தார்கள். நான் இந்த இடத்திலே ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். கௌரவ தவிசாளர் அவர்களே, யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களுடைய சமாசம், இவர்கள் கிட்டத்தட்ட 1999 இருந்து 2000 2002 வரை 342 லட்சம் ரூபாய் காசுகளை பிரமுக வங்கி என்கிற ஒரு வங்கியிடம் அவர்கள் வைப்பிலே இட்டிருக்கிறார்கள். பிரமுக வங்கி என்பது இலங்கையில் இருக்கின்ற ஏனைய வங்கிகளைப் போல மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வங்கியாக அதிகூடிய வட்டியோடு அறிவிக்கப்பட்டது. 2001 2002 வரையும் இவர்கள் இந்த பிரமுக வங்கியிலே 342 லட்சம் ரூபாயை வட்டிக்கு போட்ட பொழுது இன்று வரை அந்த காசும் இல்லை, வட்டியும் இல்லாமல் பிரமுக வங்கியும் அங்கேயோ ஒழித்து ஓடிவிட்டது. அந்த வங்கியையும் காணவில்லை. மத்திய வங்கியோடு இது பற்றி அவர்கள் தங்களுடைய பணத்தை மீளத்தருமாறு கேட்ட பொழுது அதற்காக மத்திய வங்கியால் சொல்லப்படுகின்ற காரணம், உங்களுக்கு எவ்வளவு காசு போட்டீர்களோ அந்த போட்ட காலத்துக்குரிய வட்டியையும் முதலையும் கூட தருவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம், ஆனால் இன்னும் பணம் கொடுப்பதற்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. கூட்டு வட்டி அடிப்படையிலே போடப்பட்ட இந்த முதலீடு இன்று கூட்டி கொண்டு வந்திருந்தால் கிட்டத்தட்ட அதை போல 2 மடங்காக அந்த கடன் மாறியிருக்க வேண்டும். அதனூடாகவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் தங்களுடைய சங்கங்களை அபிவிருத்தி செய்கின்ற சங்கங்களினூடாக தங்களுடைய தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய நிலையை அவர்களால் எட்ட முடிந்திருக்கும். ஆனால் ஒரு பிரமுக வங்கியினூடாக அந்த மக்களுடைய சொத்து சூறையாடப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த நாட்டிலே அதற்கான ஒரு விடிவு காலம் சொல்லப்படவில்லை என்பதுதான் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விடயம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனைப் போலவே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள், குறிப்பாக இன்று ஒரு அண்மையிலே ஒரு அறிவித்தல் வந்தது, மரங்களிலே தென்னை, பனை, கித்துள் போன்ற மரங்களிலே இருந்து கள் இறக்குவதற்கு கித்துள் தவிர்ந்த ஏனைய மரங்களுக்கு வரி அறவிடப்படும் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருந்தது. இதனால் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற 12,000 சீவல் தொழில் செய்கின்ற குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே ஒரு மிக பிரதானமான சுதேசிகளுடைய ஒரு தொழிலாக இருக்கின்ற தென்னை பனை மரங்களிலிருந்து கல்லிறக்குவதோடு பனைமரக்கல்லிலே இருந்து பதநீர் மற்றும் பனை வெல்லம் போன்றவையும் அதிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. அவ்வாறான ஒரு தமிழர்களுடைய சுதேசியமான பொருளாதாரத்தை மையமாக கொண்ட அந்த பொருளாதார வல்லமையை உடைக்கும் நோக்குடனா அவர்கள் மீது வரி விதிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் இந்த நாட்டிலே காணப்படுகிறது. இங்கே பியருக்கான வரி நீக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு சீனிக்கான வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பியரை யாரும் குடித்து தள்ளலாம் என்று அதற்கான வரி நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கள் இறக்குவதற்கும் பனங்கள்லை அல்ல தென்னங்கள்லை சுதேசிகளுடைய தொழிலை அவர்கள் மேற்கொள்வதற்கு வரி அடிக்கப்படுகிறது. இது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே ஒரு இன ரீதியாக ஒரு பகுதியினரை
தாக்குவதற்கான முயற்சியா என்கிற சந்தேகம் எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டிலே நான் கேட்கிறேன், இன்று தொழிலற்றிருக்கிறார்கள் பல பேர். தொழில் செய்கின்றவர்களும் தங்களுடைய தொழிலை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய புகையிலை, யாழ்ப்பாணத்தினுடைய புகையிலை என்பது அவர்களுடைய பணப்பயிர். காலங்காலமாக அந்த மக்கள் உழைத்து யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளில், அது புளியங்குடல், வேலனை, சரவணை, நாரந்தனை போன்ற தீவக பகுதிகளிலும், மண்டைதீவு, அல்லப்பட்டி, சரவணை போன்ற இந்த தீவகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய பிரதானமான ஒரு பருவகால தொழிலாக புகையிலை உற்பத்தியை செய்து வந்தார்கள். அதே நேரத்தில் இங்கே யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கிலும் யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சியிலும் இந்த புகையிலை உற்பத்தியிலே மக்கள் ஈடுபட்டு வந்தார்கள். 2020 புகையிலை தடை செய்யப்படும் என்ற கோரிக்கையோடு இப்பொழுதே அங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள், உத்தியோகத்தர்கள் அந்த புகையிலை உற்பத்தியை தடுத்து வருகிறார்கள். அவர்கள் உற்பத்தி செய்த புகையிலைகளை வேறு இடங்களுக்கு விற்க முடியவில்லை. ஆகவே யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்த புகையிலையை விற்க முடியவில்லை. அவர்கள் பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள். அதற்கான ஒரு மாற்று பொருளாதாரம் பற்றி இதுவரை யாராலும் எதுவுமே முன்வைக்கப்படவில்லை. அவர்களுக்கான மானியமோ நஷ்டஈடோ வழங்கப்படவில்லை. இன்று அந்த தொழிலை நம்பியிருந்த கிட்டத்தட்ட 24,000 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன நியாயம் நீதி இந்த நாட்டிலே கிடைத்திருக்கிறது? இதைவிட இந்த சுதேசிகளுடைய அவர்களுடைய மென்பானமான இந்த கல் இறக்குகின்ற தொழில் தடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு வகையிலே இந்த மக்களுடைய பொருளாதாரம், அவர்களிடமிருந்த பணம் சங்கங்களுக்கூடாக பிரமுக வங்கி என்கிற ஆசை காட்டப்பட்டு வங்கியிலே போடப்பட்டு சுரண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியை அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலை வந்திருக்கிறது. அவர்களுடைய பிரதான சுதேசிய தொழில் அது தடுக்கப்படுகிறது. அதே நேரம் அவர்கள் வரலாற்று ரீதியாக பரம்பரையாக செய்த புகையிலை தடுக்கப்பட்டிருக்கிறது. எதைத்தான் வடக்கிலே கிழக்கிலே வாழுகிற மக்கள் செய்ய முடியும்? அவர்களால் எதை உழைக்க முடியும்? அவர்களால் எவ்வாறு இந்த நாட்டிலே மனிதர்களாக வாழ முடியும்? எல்லா உழைப்புகளையும் தடுப்பதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சம உரிமை இருக்கிறது. இந்த நாட்டிலே தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும், தொழிற்சாலைகள் திறக்கப்பட வேண்டும் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த 2009 பின்னர் வடக்கிலும் கிழக்கிலும் எத்தனை தொழிற்சாலைகளை இந்த அரசாங்கம் அமைத்திருக்கிறது? சரி, 2015 நல்லாட்சி வந்த பிறகும் இன்றைய வரவு செலவு திட்டத்தில் கூட ஒரு தொழிற்சாலைக்கான முன்மொழிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த பொழுது, எழுதி கொடுத்தது இருந்த பொழுது கூட எதையும் நடக்கவில்லை. குளங்கள், பெரும்பாலும் வடக்கிலே குளங்களை கொண்ட இடங்கள், பூநகரியிலே ஒரு குளம் அமைப்பதற்கு, பூநகரியிலே இருக்கிற கரியாலை நாகப்படுவான் குளம் இப்பொழுதும் பயிற்சிகை செய்ய முடியாமல் மூடப்பட்டிருக்கிறது. சின்ன பல்லவராயன்கட்டு குளம் இயங்க முடியாத நிலையில் இருக்கிறது. இரணமடு குளத்தின் வேலை மட்டும் நடைபெறுகிறது. இதனை விட கல்மடு குளம், புழுதியாறு குளம், வன்னேரி குளம், அக்கராயன் குளம் புனரமைக்கப்படுகிற பொழுது இந்த குளங்களிலே இருக்கிற நீர் அந்த மக்களுடைய விவசாய பொருளாதாரத்தையாவது மேம்படுத்தி இருக்கும். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஏதாவது ஒரு பாரிய குளத்தை அமைப்பதற்கான, குளத்தை திருத்துவதற்கான நீர்ப்பாசன திட்டம் சொல்லப்படவே இல்லை. 12,000 புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளுக்கு 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நடமாடும் சேவை மூலமாக தொழில் பயிற்சி திறன்களை மட்டும் வழங்குதல். இதனால் அவர்கள் நடமாடும் சேவை அடிப்படையிலே தொழில் பயிற்சி திறனை வழங்கினால் வேலையை அவர்கள் எங்கே பெற்றுக்கொள்வது? அவர்கள் எங்கே தங்களுக்கான வேலையை தேடிக்கொள்வார்கள்? இதனை விட அவ்வாறான போராளிகளுடைய நிலைமையை கவனத்தில் எடுத்தது, சிந்தித்தது ஒரு விடயமாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஆனால் அவர்களுக்கான வேலை என்ன? இதுவரை 12,000 போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு வெளியிலே வந்ததாக அரசாங்கத்தினால் சொல்லப்படுகிறது. ஆனால் எத்தனை பேருக்கு அரசாங்க நிறுவனங்களில் அல்லது தொழிற்சாலைகளில் அவர்கள் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது? எதுவும் நடக்கவில்லை. இதுதான் உண்மையானது. நாங்கள் அதுதான் அடிக்கடி கேட்கிறோம். மட்டக்களப்பிலே வாழைச்சேனை காகித தொழிற்சாலை, ஒட்டி சுட்டானிலே ஓட்டு தொழிற்சாலை, வட்டக்கட்சியிலே அரசினர் விவசாய பண்ணை, 1,000 பேர் வேலை செய்த பண்ணை, இன்று இராணுவ முகாமாக இருக்கிறது, 280 ஏக்கர் நிலங்களை கொண்ட பண்ணை. இதனை விட காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலை, பரந்தன்லே ரசாயன தொழிற்சாலை, எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது. எந்த தொழிற்சாலையும் இயங்க முடியாமல் இருக்கிறது. கிளிநொச்சியிலே கந்தபுரத்திலே ஒரு சீனி தொழிற்சாலை இருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நீர்வேலியிலே கண்ணாடி தொழிற்சாலை இருந்தது. யாழ்ப்பாணத்திலே நாவக்குழியிலே அன்றி ரால் கம்பெனி இருந்தது. இந்த தொழிற்சாலைகள் எதுவுமே இப்பொழுது இயங்க முடியவில்லை. அப்படியானால் தனியார் துறைகளை, காங்கேசன் துறை சீமேந்து தொழிற்சாலை, அப்படியானால் இங்கிருந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தால் அரச உத்தியோகங்களும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அப்படி என்றால் இந்த வேலைகளுக்காக இளைஞர்கள் எங்கே செல்வது? புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகள் எங்கே செல்வார்கள்? அல்லது பட்டம் பெற்ற பட்டதாரிகள் எங்கே செல்வார்கள்? காப்பொத்த உயர்தரம் படித்த இளைஞர் ஜோதிகள் எங்கே செல்ல முடியும்? அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக ஒவ்வொரு அறிவிக்கக்கூடாது. ஒவ்வொரு அறிவிப்பதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அதை தருகிறோம், சலுகைகள் அல்ல வரவு செலவு திட்டம். ஒரு நிலையான பொருளாதாரத்தை நீட்டிச் செல்வதானால், ஒரு நிலையான ஸ்திரமான பொருளாதார தன்மை உருவாக்கப்பட வேண்டுமானால் அந்த நாட்டிலே வேலையற்றோர் என்ற பிரச்சனை நீக்கப்பட வேண்டும். வேலையில்லாதோருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்பட வேண்டும். மிக மிக முக்கியமாக நான் பார்த்தேன், இம்முறை இந்த நல்லாட்சி வந்த பிறகு 2015 பிற்பாடு கௌரவ கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்கள் தன்னுடைய குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த, குளியாப்பட்டி குருநாகலை சேர்ந்த 4000 பேருக்கு அவர் அரச நிறுவனங்களிலே அலுவலக உதவியாளர்களாக, சுத்திகரிப்பாளர்களாக வேலை வழங்கியிருக்கிறார். 4000 பேருக்கு ஒரு அமைச்சரால் வேலை வழங்க முடிந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், எத்தனை 100 பேருக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு, போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் அவ்வாறு ஒரு பியோன் வேலை, ஒரு லேபர் வேலையை கொடுக்க முடிந்தது? வெறுமனே 25 மில்லியன் ரூபாக்களால் அவருக்கு பயிற்சி அளிக்கிறோம், மாற்றுவலுடைய பெண்களுக்கு கட்டடம் கட்டுகிறோம் என்பதனூடாக அவர்களுடைய நிரந்தரமான பொருளாதாரத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? தயவு செய்து சிந்தியுங்கள். நாட்டிலே ஒரு நல்லிணக்கம் என்பது இதுவல்ல. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் பல்வேறு வழிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும். கூட்டுறவுத்துறை அழிந்து போயிருக்கிறது. ஒரு பாரம்பரியமான கூட்டுறவை கொண்ட யாழ்ப்பாணத்திலே இன்று மூளாயிலே கூட்டுறவு வைத்தியசாலை இருந்தது. அதனூடாகவே அந்த மக்கள் பெரும் வசதிகளை பெற்றார்கள். இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்திலேயே கூட்டுறவுக்கான அடையாளத்தை தந்தது யாழ்ப்பாணம். குறிப்பாக கிளிநொச்சியிலே புவனகிரி பிரதேசத்தில் கூட்டுறவினுடைய ஒரு தந்தையாக, கூட்டுறவை வளர்த்ததில் மிக முக்கியமான பாத்திரத்தை கடந்த வாரம் மரணத்தை தழுவிய முன்னாள் அரசாங்க அதிபர் ராசநாயகம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். நான் இந்த இடத்திலே அவருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் ராசநாயகம் அவர்கள் ஒரு கூட்டுறவினுடைய வளர்ச்சிக்காக கிளிநொச்சியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார். அதை போல பல்வேறுபட்ட யாழ்ப்பாணத்திலே வீரசிங்கம் உட்பட பல பேர் கூட்டுறவுத்துறையின் முன்னோடிகளாக இருந்தார்கள். இலங்கையிலே கூட்டுறவுத்துறைக்கு பல பாலங்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் மூடப்பட வேண்டிய, இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக குறைந்தது 100 பேருக்கு வேலை வழங்க முடியும். யாழ்ப்பாணத்தில் 24 சங்கம் என்றால் 2400 பேருக்கு வேலை வழங்கக்கூடிய சங்கங்கள் இன்று இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே 6 நுகர்ச்சி சங்கங்கள் 600 பேருக்கு வேலை வழங்க முடியும், ஆனால் இயங்க முடியாமல் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எத்தனை பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களை வளர்ப்பதற்கு அரசாங்கம் தன்னுடைய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் அதனை செய்யவில்லை. கூட்டுறவு வாழ்க்கையை, அதனூடாக தொழில் செய்பவர்களை முயற்சிக்காமல் மத்திய அரசு எவ்வாறு கூட்டுறவு மாகாணத்திடம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை பறித்து மூடி கிடப்பிலே போடுவிட்டு மத்திய அரசுக்கு கீழே இருக்கிற சதோச என்கிற நிறுவனத்தை இயக்குவதன் மூலம் அதனூடாக குறைந்த விலையிலே அரிசி, குறைந்த விலையிலே சீனி, குறைந்த விலையிலே பருப்பு என்று சொல்லி பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுடைய தன்மையை இல்லாமலே செய்கின்ற முயற்சிகளை அரசாங்கம் செய்து வருகிறது. அவை தயவு செய்து மாற்றுங்கள். இதனை மாற்றி மத்திய அரசுக்கு கீழே இருக்கிற சதோச நிறுவனங்களை விடுத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் அந்த கிராமிய மட்டத்திலே அந்த மக்களுக்கு வேலை வழங்கக்கூடிய, படித்த ஓஎல் ஏஎல் வரையும் படித்த பல்துறை சார்ந்த இளைஞர்களையும் வளர்க்கக்கூடிய அந்த கூட்டுறவு நிறுவனங்கள் வளர்ச்சி வரக்கூடிய வகையிலே அரசாங்கம் நிதியுதவிகளை செய்ய வேண்டும். பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை சென்ற வருடம் அதனுடைய அமைச்சராக இருக்கின்ற ரிஷாட் பதியுதீன் அவர்கள் கிளிநொச்சிக்கு வந்தார், அரசாங்க அதிபரை அழைத்து சென்றார். பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை வைத்து பெரிய படங்கள் எடுத்தார். 500 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறோம், இந்தா நடக்கப் போகிறது என்று சொன்னார். ஆனால் இன்று வரை எதுவுமே நடக்கவில்லை. கொழும்பிலே பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்ற விளம்பரப் பலகையோடு வாகனங்கள் ஓடி திரிகின்றன. எங்கே அந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இயங்குகிறது? யார் இயக்குகிறார்கள்? இது எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது? இவையெல்லாம் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற கேள்விகள். பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இயங்குகிறதா? அப்படியானால் எங்கே இயங்குகிறது? பரந்தனில் இருக்கிற தொழிற்சாலை ஏன் இயங்க முடியாமல் இருக்கிறது? அது இராணுவ முகாமா? இந்த நாட்டில் ஏன் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை? நாங்கள் வெறுமனே நல்லிணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நல்லிணக்கத்தின் அடிப்படையிலே வருகிறோம், நல்லிணக்கம் செய்கிறோம் என்பது அந்த இடத்தில் இருக்கின்றவர்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றங்களை அது கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கான பொருளாதார தன்மைகளை தர வேண்டும், அவர்கள் நிமிர்ந்து வாழுகின்ற வல்லமை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அதுதான் நல்லிணக்கம். ஆனால் இந்த நாட்டிலே நல்லிணக்கம் அந்த வகையில் அமையவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். இந்த அரசாங்கம் நல்லிணக்கம் செய்வதற்கும் சமாதானம் செய்வதற்கும் இந்த மக்களோடு வளர்ந்து செய்வதற்கும் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த நீண்ட தூரத்தை இந்த அரசாங்கம் இன்னும் சரியாக உணரவில்லை என்பதுதான் நான் கருதுகிறேன். மிக மிக முக்கியமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களை சிறிய வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதற்காக வசதியளிக்கும் அம்மாச்சி எண்ணக்கருவினை நாங்கள் மெச்சுகின்றோம். இம்முயற்சிகளுக்கு நாங்கள் மேலும் ஆதரவளிப்போம். நல்ல விஷயம். 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண சபை பொறுப்படுத்த பிற்பாடு அதனுடைய விவசாய அமைச்சராக இருந்த கௌரவ ஐங்கரநேசன் அவர்களால் அவருடைய கருத்திலே உருவான இந்த அம்மாச்சி உணவகங்கள் வவுனியாவிலும் கிளிநொச்சியிலும் பரிட்சார்த்தமாக ஆரம்பிக்கப்பட்டது. மிக மிக முக்கியமாக அதனூடாக குடும்பத் தலைவிகளாக கொண்ட பெண்கள், யுத்தத்திலே கணவன்மாரை இழந்த குடும்பத் தலைவிகளை கொண்ட பெண்களுக்கான தொழில் முயற்சியாக அது வழங்கப்பட்ட பொழுது மிகச் சிறப்பாக அவை இயங்கி வருகின்றன. அதனை கூட இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அந்த அம்மாச்சி என்கிற உணவகத்தினுடைய பெயர்களை நீங்கள் சிங்களத்திலே மாற்ற வேண்டும் என்ற ஒரு தடை கூட தங்களுக்கு விதிக்கப்பட்டதாக அண்மையிலே வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் கூட கருத்து தெரிவித்திருந்தார். அதிகாரங்களை தாங்கள் பயன்படுத்த முடியாமல் அல்லது அவர்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட முடியாமல் எதையும் செய்ய முடியாமல் மாகாண சபை இருக்கிறது. நான் சொன்ன உதாரணம், கூட்டுறவு என்பது மாகாணத்துக்கென்று சொல்லிவிட்டு சதோச என்கிற ஒரு நிறுவனத்துக்கூடாக கூற்றவை சிதிலமாக்குகின்ற வேலைகளை அரசாங்கம் மிக கச்சிதமாக செய்து வருகின்றது. அதே போலதான் ஒவ்வொரு விடயங்களும் இதிலிருந்து அரசாங்கம் மாற்றம் பெற வேண்டும். அதிகாரங்கள் என்பது அதிகாரங்களை நாங்கள் பகிர்ந்தளிக்கிறோம், அதிகாரங்களை கொடுக்கிறோம் என்று சொல்லி இருப்பவற்றை பறிப்பதல்ல முக்கியமானது. மிக முக்கியமாக இங்கே நெடுந்தீவு மற்றும் கிளிநொச்சியில் 2 உணவு பதனிடும் நிலையங்களை நாங்கள் உருவாக்குவோம். இவற்றில் தாவர உயிர் பச்சை அடிப்படையிலான பனங்கருப்பட்டி, பனம்பழம் மற்றும் பனங்கிழங்கு என்பன விசேடமாக பதனிடப்படும். 40 மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவிலே இந்த விடயம் மிக முக்கியமானது, செய்யப்பட வேண்டும். நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் முழுக்க முழுக்க நெடுந்தீவு பனை உற்பத்திகளையும் பனை மரங்களையும் கொண்ட பிரதேசம். ஆனால் கிளிநொச்சி பனைகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டம் அல்ல. கிளிநொச்சி என்பது 100% வயலை நம்பி வாழுகின்ற, நெல்லை நம்பி வாழுகின்ற விவசாயிகளை கொண்ட ஒரு மாவட்டம். இலங்கையிலே பிரதானமான நெச்சிகை மாவட்டங்களில் கிளிநொச்சி மிக மிக முக்கியமான ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லை கொள்வனவு செய்து சேமித்து அவர்கள் அறுவடை செய்கின்ற பொழுது உடனேயே கொள்வனவு செய்து சேமிக்கக்கூடிய நெற்களஞ்சியங்களை அமைப்பது நல்லதா, அல்லது நெல் உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு பனங்கட்டி தொழிற்சாலை அமைப்பது நல்லதா? அவர்கள் எதை செய்ய முடியும்? கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் செய்கின்ற பொருள் ஒன்றாக இருக்கிற பொழுது இன்னொன்றுக்காக கட்டிடம் கட்டுவதன் மூலம் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் உற்பத்தி செய்ய அவரோடு விருத்தி செய்ய முடியுமா? ஆகவே அரசாங்கம் எதை செய்ய வேண்டும், எது பொருத்தமானது, எதனுடன் அந்த பொருத்தமான செயல்பாட்டை கொண்டு செல்லலாம் என்பதுதான் அங்கு மிக முக்கியமானது. இந்த விடயங்கள் மிக மிக கவனத்திலே எடுக்கப்பட வேண்டியவை. நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி என்கிற அந்த மாவட்டத்திலே பாரிய நீர்த்தேக்கமான 2 மடவு கீழே உற்பத்தி செய்யப்படுகின்ற, பன்னேரி குளத்துக்கு கீழே உற்பத்தி செய்யப்படுகின்ற அக்கராயன் குளம், கல்மடு குளம், புழுதியாற்று குளம், கரியாலை நாகவடுவான் குளம், சின்னப்பல்லவராயன் கட்டு குளம், இந்த குளங்களிலே இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லை உடனுக்குடன் கொள்வனவு செய்து அந்த விவசாயிகளை ஊக்குவிக்கக்கூடிய நெல் சேமிக்கின்ற களஞ்சியங்களை அமைப்பதன் மூலம்தான் கிளிநொச்சியிலே பொருளாதாரத்தை மாற்ற முடியும். ஆனால் அங்கே நாங்கள் அதற்கான எந்த முயற்சிகளையும் காண முடியவில்லை. அவர்கள் உற்பத்தி செய்கிற நெல்லை உடனே கொடுக்க முடியாது, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக அவருடைய வல்லமை இழக்கப்படுகிறது. இந்த விடயங்களிலே அரசாங்கம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. இவ்வாறான ஒரு சூழலில் நான் மிக முக்கியமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகின்ற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே சமயங்கள் பௌத்த மதத்திற்காக முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இங்கே இந்த கொண்டு வரப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட பௌத்த கலாச்சாரம், பௌத்த விகாரங்களை புனரமைப்பது, அவற்றுக்கான நிதி பாரிய அளவிலே ஒதுக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், தயவு செய்து இந்த நாட்டிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பௌத்தம் என்பது ஒரு சமயம். நான் கேட்கிறேன், நேபாளம் ஒரு இந்து நாடு, பங்களாதேஷ் ஒரு முஸ்லீம் நாடு, இத்தாலி ஒரு கிறிஸ்தவ நாடு, ஆனால் இந்த உலகத்திலே அவர்கள் மத சார்பற்ற நாடாக இருக்கிறார்கள். அங்கே மிக மக்கள் அந்யோன்யமாக வாழுகிறார்கள். எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அந்த நாடு முன்னேறுகிறது. அங்கே இத்தாலியில் கூட ரோம் என்கிற இடம் ஒரு புனித இடமாக தனித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் குறிப்பாக தலதா மாளிகையோ அல்லது அனுராதபுரத்தில் இருக்கின்ற வணக்கத்துக்குரிய இடங்களையோ பாதுகாக்கலாம் என்பது மிக முக்கியமானது. ஆனால் இந்து சமயத்தையும் முஸ்லீம் சமயத்தையும் கிறிஸ்தவ சமயங்களையும் புறந்தள்ளி ஒரு மத ரீதியாக பௌத்த மதத்துக்கான முன்னுரிமை என்பதை அரசியல் யாப்பினூடாகவும் வரவு செலவு திட்டத்தினூடாகவும் முன்னுரிமை அளித்தல் என்பது இந்த நாட்டிலே இன்னொரு பகுதியிலே வாழுகிற தேசிய இனங்கள் தங்களுடைய இயலுமையை இழந்த நிலையில், அவர்கள் ஒரு வெறுப்படைந்த நிலையில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் மிக மிக முக்கியமாக இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொரு தலைவர்களும் இதனை சிந்தியுங்கள். செய்ய வேண்டிய விடயங்கள் இதனை எவ்வளவோ இருக்க, நாங்கள் வேறு விடயங்களிலே எங்களுடைய கவனங்களை செலுத்துகிறோம். எவ்வளவோ காலங்கள் போக போக இதற்கான சிந்தனைகள் நடைபெறவில்லை. அண்மையிலே நான் பார்த்தேன், நீங்கள் வேலைவாய்ப்பு தொடர்பாக இங்கே சொல்லுகிற பொழுதெல்லாம் வடக்கு கிழக்கில் இருந்து இந்த விளையாட்டு துறைக்கான உதவியாளர்களை எடுப்பதற்கான நேர்முக தேர்வு நடைபெற்ற பொழுது பல இளைஞர்கள் வடக்கு கிழக்கில் இருந்து இங்கு நேர்முக பரீட்சைக்காக வந்தார்கள். சின்ன சின்ன காரணங்கள் சொல்லப்பட்டு அவர்களெல்லாம் அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் சிங்கள மாணவர்கள் வருகிற பொழுது அவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அதே நேரம் சமுர்த்தி உத்தியோகத்திற்காக பரீட்சை வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்திலே ஆக 5 பேருக்கு 46 வெற்றிடங்கள் உள்ள பொழுது 5 பேருக்கு மட்டும் நியமனம் வழங்கப்படுகிறது. நான் நேற்று முன்தினம் கூட அறிந்தேன், யாழ்ப்பாணத்திலே இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி, யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலெல்லாம் தென்பகுதியைச் சேர்ந்த சிங்கள இளைஞர்கள் அலுவலக உதவியாளர்களாக, அவர்களுடைய கிளீனிங் தொழிலாளர்களாக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் இளைஞர்கள் அங்கே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அதிகாரிகள் ஏன் அப்படி செய்கிறார்கள்? இந்த நாட்டில் யார் இனவாதத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள்? தமிழ் பேசுகின்ற 100% தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வழங்காமல் கல்வி அமைச்சர் அகிலவராஜ் காரியோசம் அவர்கள் 4000 சிங்கள இளைஞர்களுக்கு நாடு முழுவதும் வேலைகளை வழங்குகிறார் என்றால் நீங்கள் வெறுமனே கண் துடைப்புக்கான இன நல்லிணக்கம் பற்றி பேசப்போகிறீர்களா, அல்லது ஒரு நீதியான இதய சுத்தியுடன் சேர்ந்த இன நல்லிணக்கம் பற்றி பேசப்போகிறீர்களா என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள். இதனைத்தான் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட 2006 மாவீரர் தின உரையிலே மிக தத்ரூபமாக அவர் குறிப்பிட்டார். ஒன்று, பண்டைய இதிகாசங்கள் புனைந்துவிட்ட புரளிகளை சிங்கள இனம் வழிதவறி சென்று தொடர்ந்து புனைந்துவிட்ட புரளிகளால் சிங்கள இனம் வழிதவறி சென்று தொடர்ந்து பேரினவாத சகதிக்குள் வீழ்ந்து கிடக்கிறது. இதனால் சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்னொரு தேசிய சித்தாந்தமாக சிங்கள தேசத்தில் மேலாதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த கருத்தாதிக்கம் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களில் இருந்து பத்திரிகை துறை வரை ஊடுருவி நிற்கிறது. மாணவர்களோ, புத்திஜீவிகளோ, எழுத்தாளர்களோ, அரசியல்வாதிகளோ சுயமாக சிந்திக்க முடியாதவாறு சிங்கள மூலையத்தை இந்த கருத்தாதிக்கம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. பௌத்த பேரினவாத கருத்துக்கள் சிங்கள மனிதனின் மனவமைப்பின் ஆழத்தில் அழியாத கோடுகளாக பொறித்து விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை இந்த நாட்டிலே எல்லாரிடமும், அரசியல்வாதிகள் அல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல சிங்கள உத்தியோகத்தர்களிடமும் மிக நிதானமாக அவருடைய மனச்சுமைகளிலே ஆழமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இதய சுத்தியோடு இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் பற்றி சிந்திக்க தவறுகிறார்கள். வடக்கு கிழக்கிலே வருகின்ற கடிதங்கள் இப்பொழுதும் சிங்களத்தில் தான் வருகிறது. எனக்கு கூட ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து, பிரதமர் அலுவலகத்திலே இருந்து, ஏன் பாராளுமன்றத்திலிருந்து கூட சிங்கள மொழியில் கடிதம் வருகிறது. நாங்கள் யாரிடம் முறையிடுவது? ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே நாங்கள் ஜனாதிபதிக்கு தமிழிலே கடிதம் எழுதினால் சிங்களத்திலே பதில் வருகிறது. நாங்கள் பிரதமருக்கு தமிழிலே கடிதம் எழுதினால் சிங்களத்திலே பதில் வருகிறது. அப்படி என்றால் இந்த நாட்டிலே எவ்வாறு சம உரிமை இருக்கும்? எவ்வாறு மொழி பேணப்படும்? எவ்வாறு இன நல்லிணக்கம் இருக்கும்? இதனைத்தான் நான் இந்த இடையிலே இந்த சபையிலே கேட்கிறேன். நல்லிணக்கம் என்பது உதட்டளவில் இருக்க முடியாது, அது உள்ளத்திலே இருந்து வர வேண்டும், அது எல்லோருடைய சிந்தனைகளிலிருந்து வர வேண்டும், தங்களுடைய மன அமைப்புகளில் இருந்து அவர்கள் விடுவித்து வழியிலே கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் இந்த நாட்டிலே கட்டியெழுப்ப முடியும். அது மிக மிக முக்கியமானது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக பல பல இடங்களிலே பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட்டாலும், நாங்கள் இங்கே தமிழ் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தொடர்பாக நீங்கள் சொல்லுகிறீர்கள், சிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற சிவில் செக்யூரிட்டி டிவிஷன், இந்த சிவில் பாதுகாப்பு பிரிவு என்ற ஒன்று இருக்கிறது இந்த நாட்டிலே. அது யாருக்கு கீழே இருக்கின்றது? ஜனாதிபதிக்கு கீழே இருக்கின்றதா அல்லது இது இராணுவ படைக்கு கீழே இருக்கின்றதா என்று கேட்டால் யாருக்குமே தெரியவில்லை, யாருக்கும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் பல பண்ணைகளை நடாத்துகிறார்கள், அவர்கள் அந்த பண்ணைகளுக்கூடாக வேலை செய்கின்ற இளைஞர்களுக்கு சம்பளம் வழங்குகின்றார்கள். இதனை விட இந்த சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் சிஎஸ்டி என்பவர்கள் பாடசாலைகளிலே பிள்ளைகள், ஆரம்ப முன்பள்ளி பிள்ளைகளை கற்பிக்கின்றார்கள், அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் அங்கே படிக்கிற குழந்தைகளுடைய உடுப்புகளிலெல்லாம் சிஎஸ்டி என்கிற லேபிள் ஒட்டப்படுகிறது, அவர்களுடைய சட்டைகளில் சின்னங்கள், அந்த இராணுவ பிரிவினுடைய சின்னங்கள் பொறிக்கப்படுகிறது. இது என்ன நல்லிணக்கம் இந்த நாட்டிலே? இது எவ்வாறு இருக்க முடியும்? கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக இங்கே பாருங்கள், சிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த குழந்தைகளுடைய முதுகுகளிலும் அவர்களுடைய நெஞ்சுகளிலும் சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் என்கிற சிம்போலோடு தான் இந்த நாட்டிலே கொண்டு செல்கிறார்கள். ஆகவே நாட்டிலே எவ்வாறு இங்கே பிள்ளைகளுடைய ஒரு இராணுவ படையணி, ஒரு பாதுகாப்பு பிரிவு வடக்கிலே பல முன்பள்ளிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது, கேட்டால் நாங்கள் சம்பளம் வழங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். வடக்கிலே பல இடங்களில், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் முழங்காவில் கஜித்தோட்டம் 1900 ஏக்கர், முக்கொம்பன் தென்னந்தோட்டம் 110 ஏக்கர், வட்டக்கத்தி அரசின விவசாய பண்ணை 400 ஏக்கர், முழங்காவில் கடற்படை முகாம் 800 ஏக்கர், கிளிநொச்சி சாந்தபுரம் பண்ணை 680 ஏக்கர், தேபுரம் சிஎஸ்டி பண்ணை 120 ஏக்கர், மலையாளபுரம் சிஎஸ்டி பண்ணை 78 ஏக்கர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேராவில் சிஏஸ்டி பண்ணை 1200 ஏக்கர், வட்டுவாகல் கோத்தபாய முகாம் 680 ஏக்கர், மன்னார் மாவட்டத்தில் வெள்ளாங்குளம் பண்ணை 1910 ஏக்கர், சன்னார் இராணுவ பயிற்சி முகாம் மன்னாரில் 1500 ஏக்கர். இதனை விட இந்த படங்களை நான் இங்கே காண்பித்த படங்களோடு இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன், இவ்வளவு காணிகளையும் யார் வைத்திருக்கிறார்கள்? இராணுவம் வைத்திருக்கிறது. அங்கே இருக்கிற மக்கள் பண்ணைகளில் வேலை செய்ய முடியாது. ஒரு அரச பண்ணையான வட்டக்கத்தி அரசின் விவசாய பண்ணை அவ்வளவும் கபலீகரம் செய்யப்பட்டு இன்று வரை அது வடக்கு மாகாண சபையிடம் ஒப்படைக்காமல், உண்மையிலே அது வடக்கு மாகாண விவசாய அமைச்சுக்கு சொந்தமான பண்ணை, அந்த பண்ணையை மத்திய அமைச்சு தன்னுடைய கைவசம் வைத்து கொண்டு இராணுவ முகாமாக வைத்து கொண்டு அங்கு வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற நிலைமையை முதல் மாற்ற வேண்டும். எத்தனை தடவைகள் இந்த இடத்திலே நாங்கள் அவற்றை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறோம், அவற்றையெல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு சில சலுகைகளை நாங்கள் வரவு செலவு திட்டத்தினூடாக அறிவிப்பதனூடாக இவையெல்லாம் மறைக்கப்பட முடியுமா? இவ்வளவு பண்ணைகள், இவ்வளவு நிலங்களை இராணுவம் ஏன் வைத்திருக்க வேண்டும்? இதனை வடக்கு மாகாண விவசாய அமைச்சரிடம் ஒப்படைத்தால் அவர்கள் எத்தனை 1000 பேருக்கு அவர்களால் வேலை வழங்க முடியும்? இதில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 11 பண்ணைகளிலும் குறைந்தது 6000 பேருக்கு வேலை வழங்கக்கூடிய வல்லமை வடக்கு மாகாண சபைக்கு ஏற்படும். ஆனால் இந்த பண்ணைகளை இராணுவ முகாம்களாக வைத்து இராணுவத்தினுடைய பிரசன்னத்தோடு அவர்கள் உழைக்கிறார்கள். ஆனகிரவிலே நீங்கள் தயவு செய்து, நான் கௌரவ உறுப்பினர்கள், கௌரவ குழுக்களின் தவிசாளர்களே, ஆனகிரவிலே ஒரு ரயில்வே நிலையம் இருக்கிறது, புகையிரத நிலையம், அதற்கு முன்பாக இருக்கின்ற கேன்டீன் உணவகத்தை இராணுவத்தினர் நடத்துகிறார்கள். அந்த உணவகத்துக்கும் புகையிரத நிலையத்துக்கும் இடைப்பட்ட ஒரு மாடி கட்டிடத்தை யாருடைய அனுமதியும் இல்லாமல் அடாத்தாக இராணுவத்தினர் மாடி கட்டிடம் கட்டுகிறார்கள். பிரதேச சபையிடம் அனுமதி பெறப்படவில்லை, யாருக்கும் தெரியாது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரம் அந்த இடத்திலே சின்ன கொட்டில்கள் அமைத்து ஒரு கருவாட்டு வியாபாரம், பழ வியாபாரம், ஒரு சிறிய தேநீர் கடை போடுவதற்கு தட்டுவங்கொட்டி எக்கச்சி அந்த பகுதியைச் சேர்ந்த ஆனரவைச் சேர்ந்த போரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரு சின்ன கடைகள் அமைப்பதற்கு இராணுவம் தடுக்கிறது. அங்கு சட்டம், நாட்டினுடைய சிவில் சட்டம் செயல்பட முடியாமல் இருக்கிறது. இதுதான் இந்த நாட்டின் நிலைமை. ஆகவே நாங்கள் ஏதோ பேசுகிறோம், நல்லிணக்கம் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம், நாட்டிலே சமாதானம் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம், ஆனால் நடக்கின்ற இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு மாற்று நிலைமைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவை மிக ஆபத்தானவை. இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். மாற்றப்படாவிட்டால் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மிக கூடிய அளவிலே ஒரு பாதிப்பை, ஒரு பகுதி மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இங்கே போராளிகளுக்கு நாங்கள் 50% மானிய அடிப்படையிலே யாழ் வடபகுதியிலே யாராவது வேலை வழங்கினால், நிறுவனங்கள் வேலை வழங்கினால் மாதம் 10,000 ரூபாய்ப்படி நாங்கள் வழங்குகிறோம் என்று இந்த பட்ஜெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான சலுகை தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது பட்ஜெட்டிலே அறிவிக்கப்படுற விஷயங்கள் யாவும் நடக்கும் என்பதல்ல. கௌரவ தவிசாளர் அவர்களே, 2016 வரவு செலவு திட்டத்திலே அறிவிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்திலே தீவகத்துக்கான பாதைக்கு 12,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12,000 மில்லியன் ரூபாவிலே அந்த பாதை திருத்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த பாதை திருத்தப்படவே இல்லை. 2017 போய் 2018 அது பற்றி பேசப்படவில்லை. இதுதான் மிக துரதிருஷ்டவசமானது. இந்த நிலைமைகள் சொல்லப்படுகின்ற விடயங்கள் நடக்க வேண்டும். வரவு செலவு திட்டத்திலே சொல்லுகின்ற விடயங்கள்லாம் நடக்குமா? இவ்வாறான இந்த போராளிகளுக்கு அவருடைய 50% சம்பளம் என்பது எவ்வாறு வழங்கப்படும்? அது எவ்வளவு காலங்களுக்கு வழங்கப்படும்? எவ்வாறு கிடைக்கப் போகிறது? இதுதான் இங்கே முக்கியமானது. இந்த விடயங்களிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த நாட்டிலே முதலாவது இவர்களுக்கான ஒரு மாற்றீடு செய்யப்பட வேண்டும். நான் இதனை இன்னும் ஒரு வகையிலே சொல்லப்போனால் பல்வேறுபட்ட நிலைமைகள் இங்கே காணப்படுகின்றன. மொத்தமாக பல்வேறுபட்ட சூழல்களில் வாழ்ந்த இந்த மக்களுடைய நெருக்கடிகள், அவர்களுடைய பொருளாதார சூழல்கள், இவை எவையும் கருத்தில் எடுக்கப்படவில்லை. அவ்வாறான நிலைமையில்தான் இந்த மக்கள் ஒரு துன்பத்தின், துயரத்தின் வாசலில் இருக்கிறார்கள். அவருடைய அந்த துன்ப துயரமான வாசலுக்கு ஒரு திறவுகோல் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த நாட்டில் ஒரு நிரந்தரமான அமைதியும் சமாதானமும் வேண்டும். இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். இங்கே பலரும் பேசுகிறார்கள் ஒற்றையாட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று. இடைக்கால அறிக்கையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த அவர்களுடைய அந்த கோரிக்கையிலே வடக்கும் கிழக்கும் இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு என்ற விடயத்தை மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறோம். ஆனால் அதனை புறந்தள்ளிவிட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக நீங்கள் சொல்லிக்கொள்வதும் பிரச்சாரம் செய்வதும் நாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதல்ல. இந்த நாட்டிலே அதிகுச்சமான அதிகார பகிர்வோடு சேர்ந்த வடகிழக்கிணைந்த தமிழர்களுடைய சமஷ்டி என்பது மிக மிக முக்கியமானது. இன்று மக்கள் காணாமல் போன மக்களுடைய அந்த கோரிக்கைகளை பல்வேறுபட்ட தடவைகள் இந்த மண்ணிலே முன்வைக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் சென்ற வாரம் கூட 3 அரசியல் கைதிகளுடைய விடயம், அவர்கள் வவுனியாவிலே இருந்து நடந்து கொண்டிருந்த வழக்கை அனுராதபுரத்துக்கு மாற்றியிருக்கிறார்கள். அவ்வாறு மாற்றப்பட்ட வழக்கை தங்களுடைய சொந்தமாக நடைபெற்ற தாய்மொழி பேசுகின்ற வவுனியாவிலேயே நடத்துங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் அதனை புறந்தள்ளி அவர்களை அனுராதபுரத்தில் தான் அந்த வழக்கை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திப்பது, அதற்காக பல போராட்டங்களை இளைஞர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இதிலே முழு மூச்சாக ஒரு முயற்சியை எடுத்திருந்தார்கள். இந்த முயற்சிகளில் ஜனாதிபதியை கூட அவர்கள் சந்தித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. இது ஒரு ஆபத்தானது. ஒரு 3 அரசியல் கைதிகளுடைய பிரச்சனையை இந்த நாட்டிலே நல்லிணக்க முறையிலே தீர்த்து வைக்க முடியவில்லை. இவர்களுக்கான நிலைமை என்ன? ஏன் இந்த நிலைமை செய்யப்படுகிறது? அதேபோல காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த 265வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியிடமிருந்து, பிரதமரிடமிருந்து, இந்த நாட்டில் உள்ள நல்ல தலைவர்களிடமிருந்து அவர்கள் செய்திகளை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இதுவரை இதய சுத்தியோடு யாரும் அவர்களுக்கான ஒரு நல்ல விடையை கொடுக்கவில்லை. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமையாக காணப்படுகின்றது. மிக மிக முக்கியமானது. எங்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்களே, எங்களுடைய கட்சியில் இன்னும் எங்களுக்கு 30 நிமிடங்கள் இருக்கின்றன. யாரும் பேசாதபடியால் நான் கொஞ்சம் நேரங்களை அதில் எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற சூழல் மாற்றப்பட வேண்டுமானால் நான் நினைக்கிறேன் இவ்வாறான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இது மிக மிக முக்கியமானது.
finance minister not here, deputy, two deputy ministers not here. This is the budget debate. Can't you advise one of them to come and listen to the MP from Northern Province?
Thank you.
கௌரவ உறுப்பினர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிகள். ஆனால் கடந்த காலங்களில் 2015 முதல் பந்து உங்களோட பக்கம் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பந்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த பக்கத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. தயவு செய்து ஆகவே பந்துகளை யாரிடமும் உருட்டாமல் நீங்களும் அவர்களும் நாங்களுமாக சேர்ந்து நாங்கள் இந்த விடயத்தை கையாளுவது பொருத்தமென நான் கருதுகிறேன். யார் மீது நாங்கள் குற்றங்களை சுமத்தாமல் ஆகவே இதை மிக மிக முக்கியமாக நான் என்னுடைய நேரத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். காணாமல் போன மக்களுடைய நிலைமை, இன்று பல்வேறுபட்ட மக்கள் இவ்வாறு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட பல மக்களுடைய நிலைமைகள், நான் நினைக்கிறேன் இந்த சபையிலே கௌரவ அமைச்சர்கள் யாரும் இல்லை, ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள், எங்களுக்கான இந்த விடயங்களுடைய பதிவுகள் சரியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த சபையிலே முன்வைக்க விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக 2015 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவையில் கௌரவ மங்கள சமரவீர அவர்கள், இன்றைய நிதியமைச்சர், முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர், அவர்களால் ஏற்றுக்கொண்டதன்படி நிலைமாறுகால நீதி பொறிமுறையின்படி நினைவு கூறுதலுக்கான உரிமைக்கு அதிக அழுத்தம் உண்டு என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். இதனைத்தான் நான் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை குறிப்பிட விரும்புகிறேன். மனித உரிமை மீறல்கள், துஷ்பிரயோகங்கள் போன்றவற்றை நிறுத்துவது, உண்மையை கண்டறிவது, காணாமல் போனோரை தேடுவது, காணாமல் போனவர் அல்லது கொல்லப்பட்டவரின் மிஞ்சியுள்ள உடற்பாகங்களை உரிய முறப்படி அடக்கம் செய்வது அல்லது தகனம் செய்வது, நீதி மற்றும் நிர்வாக ரீதியிலான தடைகளை ஏற்படுத்துவது, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பது, இறந்தவர்களையும் காணாமல் போனவர்களையும் நினைவு கூறுவதும், இறந்தவர்கள் மற்றும் சம்பவங்கள் தொடர்பான ஞாபகங்களை பேணுவதும், இவ்வளவும் ஜெனீவாவிலே எங்களுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர், முன்னாள் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் ஏற்றுக்கொண்ட விடயங்கள். ஆனால் இதுவரை இந்த நாட்டிலே அவ்வாறான அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. காணாமல் போன ஆக்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெயிலிலே தகர கொட்டைகளுக்கு கீழ் இருந்து போராடினார்கள். இப்பொழுது மழையிலும் நுழம்பு கடியிலும் அவர்கள் அந்த இடங்களிலே இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளை காணாமல் தொலைத்த 4 தாய்மார்கள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இவ்வாறு போராட்டத்திலே ஈடுபட்ட தாய்மார்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே 4 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நிலைமைகள் காணப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த மக்களுடைய நல்லிணக்கம் நல் செயல்பாடு என்று அரசாங்கம் சொல்லிக்கொண்டாலும் இதுவரை கோப்பாய் துயிலுமில்லத்திலேயோ அல்லது கொடிகாமம் துயிலுமில்லத்திலேயோ அல்லது அவர்கள் கரைதுறை பெற்று துயிலுமில்லத்தில் தங்களுடைய இறந்த வீரர்களுக்காக, இறந்த உறவுகளுக்காக அந்த இடங்களிலிருந்து இராணுவம் அகன்று வணக்கம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆனை இரவிலும் கிளிநொச்சியிலும் இராணுவத்துக்கு சின்னங்கள் அமைத்து அவர்கள் இராணுவ விழாக்களை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இறந்து போன தங்கள் உறவுகளை, சகோதரங்களை அவர்கள் நினைக்க முடியாத ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகள் இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு மிக ஆபத்தானது. இதனைத்தான் அரசியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்கள் தன்னுடைய இலங்கை அரசியல் யாப்பு என்கிற புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். இன ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான விடுதலை போராட்டங்களை பிரிவினைவாதம் என்று முத்திரை குத்தி இழிவுபடுத்தும் ஒரு பிரச்சார உத்தி பெரிதும் வளர்ச்சியடைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்வதனை அதற்கான பொது வாக்கெடுப்பில் பிரித்தானிய மக்கள் 2016 6/23 அன்று வாக்களித்துள்ளனர். நாகரிக உலகத்தின் இந்த தீர்ப்பானது பிரிந்து செல்வதற்கான விடுதலை போராட்டங்களை இழிவுபடுத்தும் அநாகரிகமான பிரச்சாரத்தை முடிவு கட்டுவதற்கான ஒரு சிறந்த ஆயுதமாகவும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாகவும் விளங்குகின்றது. கைது, படுகொலை, மரண பயம், விரோதம் போன்ற எதற்கு உட்படாத பிரித்தானிய மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்வதற்காக வாக்களித்திருப்பதென்பது இத்தகைய வாக்களிப்பின் வரலாற்று தேவைகளை உலகிற்கு பெரிதும் உணர்த்தியுள்ளது. இது அரசியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்கள் தன்னுடைய இலங்கை அரசியல் யாப்பு என்ற புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிற செய்தி. இதனை யாரும் நிராகரிக்கவில்லை. அவருடைய செய்தியை யாரும் மறுத்துரைக்கவில்லை. உண்மையை பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதேபோலதான் அண்மையிலே ஸ்பெயின் நாட்டிலிருந்து கட்டலோனியாவும், ஈராக்கிலிருந்து குர்திஸ்தானும், பிரிந்து செல்வதற்காக தங்களுக்குள்ளே வாக்கெடுப்புகளை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே நீங்கள் சரியான ஒரு சமாதானத்தை நிலைநிறுத்த தவறினால், இந்த நாட்டிலே நீங்கள் ஒரு சமாதானத்தை முன்வைக்க தவறினால், இந்த மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற தமிழர்கள், தமிழ் தேசிய இனம் தான் வாழுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட நிலை உருவாக்கப்படாமல் போனால் இவ்வாறான ஒரு வாக்கெடுப்புக்கு இந்த அரசாங்கம் தயாரா? ஆனால் நான் கேட்கிறேன், விடுதலை புலிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வன்னி பகுதிகளை பெருமளவிலே வைத்திருந்த பொழுது இவ்வாறான ஒரு வாக்கெடுப்பை நடத்தியிருக்க முடியும். ஆனால் அவர்கள் இந்த நாட்டிலே உலகம் அங்கீகரிக்கின்ற, இணைந்து போகின்ற, விட்டு கொடுப்போடு வாழுகின்ற ஒரு சூழலில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கூட அந்த காலத்தில் நினைத்துத்தான் அவ்வாறான ஒரு வாக்கெடுப்புக்கு விடுதலை புலிகள் கூட முன்போகவில்லை. ஆனால் அவர்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வன்னி பகுதிகள் முழுவதும் 95 வரையும் அவர்களுடைய பூரண கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்பொழுது அவர்களால் இவ்வாறான ஒரு வாக்கெடுப்பை நடத்தியிருக்க முடியும். ஆனால் அதை கூட அவர்கள் செய்யாமல் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள், நல்லெண்ணத்தோடும் நல்ல இதய சுத்தியோடும் நடந்திருந்தார்கள். இதனை அரசாங்கம் சரியாக புரிந்திருக்கவில்லை. மாறி மாறி வந்த தலைவர்கள் அழிவு நடவடிக்கைகளில் தான் கவனம் செலுத்தினார்களே தவிர, அவர்கள் இந்த நியாயமான கோரிக்கைகளை, நியாயமான எண்ணங்களை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். மிக மிக முக்கியமாக இந்த காணாமல் போனவர்களுடைய விடயங்களிலெல்லாம் கவனம் செலுத்திய அரசாங்கம் ஒரு தீர்வை தர தவறினால், எங்களை பொறுத்தவரையும் நான் நினைக்கிறேன், இந்த நாடு மீண்டும் ஒரு அபாயகரமான, துன்பகரமான ஒரு சூழலுக்குள் தான் செல்ல முடியும். அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். மிக முக்கியமாக நான் இன்னும் ஒன்றை இறுதியாக சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக 2009 யுத்தம் நடந்த பொழுது இதில் இருக்கின்ற எல்லாருக்குமே அது பொருந்தும். நான் பந்தை யாருடைய பக்கமும் சொல்லவில்லை. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் தெரியும், இந்த நாட்டிலே யுத்தம் நடந்த இறுதி காலகட்டத்தில் பல விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் சரணடைந்தார்கள். குறிப்பாக கேபி பாலகுமாரன் அவருடைய மகன் சூரியத்தேவன் மற்றும் இளங்குமரன், விடுதலை புலிகளுடைய கல்வியியல் துறைக்கு பொறுப்பாக இருந்த இளங்குமரன், ஜோகரட்னம் ஜோகி, கவிஞர் புதுவை ரத்னதுரை, விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த கே பாப்பா, விளையாட்டுத்துறையினுடைய உதவியாளராக இருந்த ராஜா, அவருடைய 3 பிள்ளைகள் மற்றும் விடுதலை புலிகளுடைய இராணுவ பேச்சாளராக இருந்த இளந்திரையன், விடுதலை புலிகளுடைய வங்கிக்கு பொறுப்பாக இருந்த வீரத்தேவன் மற்றும் விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை துணை பொறுப்பாளராக இருந்த தங்கன், அவருடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய கல்வி பிரிவைச் சேர்ந்த அருணா, விடுதலை புலிகளுடைய TRO என்கிற தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்கு பொறுப்பாக இருந்த நரேன் மற்றும் விடுதலை புலிகளுடைய போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த குட்டி, விடுதலை புலிகளுடைய நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருந்த பிரியன், பூவண்ணன் மற்றும் தங்கையா, மலரவன், பகீரதன், விடுதலை புலிகளுடைய சுகாதாரத்துறைக்கு பொறுப்பாக இருந்த ரேகா, விடுதலை புலிகளுடைய இராணுவ பிரிவைச் சேர்ந்த கேர்னல் செல்வராஜா, கேர்னல் பாஸ்கரன், கேர்னல் லோரன்ஸ், கேர்னல் குமரன் மற்றும் விடுதலை புலிகளுடைய மட்டக்களப்பு கமாண்டராக இருந்த பிரபா, விடுதலை புலிகளுடைய உணவு வழங்கல் பகுதிக்கு பொறுப்பாக இருந்த ரூபன், விடுதலை புலிகளுடைய சேரன் வாணிபத்திற்கு பொறுப்பாக இருந்த பாபு, விடுதலை புலிகளுடைய நிறைவேற்று அரசியல் துறைக்கு பொறுப்பாக இருந்த இளம்பருதி மற்றும் விடுதலை புலிகளுடைய திருவண்ணாமலை அரசியல் துறை பொறுப்பாக இருந்த எழிலன், விடுதலை புலிகளுடைய நிறைவேற்று அரசியல் துறையில் இருந்த விஜிதரன் மற்றும் விடுதலை புலிகளுடைய இராணுவ துறையைச் சேர்ந்த கேர்னல் வீமன், விடுதலை புலிகளுடைய வனவள பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சக்தி, அவருடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் விடுதலை புலிகளுடைய வீட்டு திட்டங்களுக்கு பொறுப்பாக இருந்த இ ரவி, விடுதலை புலிகளுடைய பிரதேச அரசியல் பொறுப்பாளராக இருந்த சஞ்சய் மற்றும் விடுதலை புலிகளுடைய நீதி நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருந்த ராதா, பராராதா, விடுதலை புலிகளுடைய நீதி நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருந்த பராராதா மற்றும் விடுதலை புலிகளுடைய இராணுவ ஆகாய விமான பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த குமாரவேல் மற்றும் விடுதலை புலிகளுடைய மணலாறு மாவட்டத்தினுடைய தளபதியாக இருந்த சித்ராங்கன் மாலதி மற்றும் விடுதலை புலிகளுடைய கொமாண்டராக இருந்த சுகி, கடல் புலிகளைச் சேர்ந்த அருணன், மருத்துவத்துறையைச் சேர்ந்த மனோஜ், நிதித்துறையைச் சேர்ந்த லோரன்ஸ் மற்றும் புனர்வாழ்வு கழகத்தைச் சேர்ந்த லோரன்ஸ் சிலகர், விடுதலை புலிகளுடைய மட்டக்களப்பிற்கும் அதனுடைய அரசியல் துறைக்கும் பொறுப்பாக இருந்த கரிகாலன் அவருடைய மனைவி இவ்வாறு இவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட 45 பேருக்கு மேற்பட்டவர்கள் பிரான்சிஸ் பாதரோடு சரணடைந்திருந்தார்கள். இந்த நாட்டிலே இவர்கள் சரணடைந்த பொழுது அவர்கள் சரணடைந்ததுக்கான ஆதாரங்கள் பல்வேறுபட்ட வகைகளில் காணப்படுகின்றன. இவ்வளவு பேரும் சரணடைந்திருந்தும் இந்த அரசாங்கம் இதுவரை தன்னுடைய மௌனத்தை சாதிக்கிறதே தவிர இதற்கு என்ன நடந்தது என்பதை யாரும் இதுவரை சொல்லவில்லை. ஏன் இந்த அரசாங்கத்தால் அதுக்கு ஒரு பதிலை சொல்ல முடியாமல் இருக்கிறது? இது ஒரு மிக முக்கியமானது. இந்த நாட்டிலே காணாமல் போனவர்கள் ஒருபுறம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு யுத்தம் நடந்த பிரதேசத்தில் அரசியல் கைதிகளாக சரணடைந்த இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களா அல்லது காணாமல் போயிருக்கிறார்களா, இவர்களுக்கு என்ன நடந்தது? இராணுவத்திடம் இவர்கள் சரணடைந்ததுக்கான ஆதாரங்கள் லங்கா கார்டியன் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. பிரான்சிஸ் கரிசன் பிபிசியினுடைய செய்தியாளர் தன்னுடைய ட்விட்டரில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனை விட இங்கே பல பத்திரிகைகளில் அவருடைய மனைவிமார்கள் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கு வலம்புரி பத்திரிகையிலே, தினக்குரல், வீரகேசரி போன்ற பத்திரிகைகளில் இவ்வாறு தங்களுடைய சாட்சியங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பல பேர் இவ்வாறு முன்வந்து தாங்கள் அளித்த அந்த சாட்சியங்களை கூட இந்த அரசாங்கம் இன்னும் சரியாக கை கொள்ளவில்லை. இங்கே வீரகேசரி 2014 ரெண்டாம் மாதம் 15 தேதி யாழ்ப்பாணத்திலே நடந்த பரணகம ஆணைக்குழுவுக்கு முன்னால் கணவரை ஒப்படைத்த இராணுவ அதிகாரியை என்னால் அடையாளம் காட்ட முடியும், பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று புலிகளின் மருத்துவ பிரிவு பொறுப்பாளர் ரேகாவின் மனைவி சாட்சியம் அளித்திருக்கிறார். வீரகேசரியிலே முன்பக்கத்திலே வந்த செய்தி. இதைப்போல பல பேருடைய செய்திகள் இங்கே காணப்படுகின்றன. மிக மிக முக்கியமாக அதேபோல இராணுவம் கருணாகுழு இபிடிபி மீது காணாமல் போனதின் உறவுகள் குற்றச்சாட்டு, இது 2000 பத்திரிகையும் 2014 பிப்ரவரி 15 தேதி தினக்குரல் பத்திரிகை, இவ்வாறெல்லாம் இந்த பத்திரிகைகளிலே வந்த செய்திகள், இந்த மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை முன்வைத்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் முழுமையாக இருக்கின்றன. ஆனால் இந்த நாட்டில் காணாமல் போனவர்களுக்கும் இந்த நாட்டில் இருந்து கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இதுவரை எந்த நீதிகளையும் வழங்க முடியவில்லை. மிக மிக துன்பகரமானது. இவ்வாறு மக்கள் கண்ணீரோடு வாழுகிறார்கள். நாங்கள் என்ன பொருளாதாரங்களை திட்டங்களை அறிவித்தாலும் நீண்டகால செய்திகளை சொன்னாலும் கண்ணீரோடு வாழுகிற மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். காணாமல் போனவருடைய தீர்வு என்ன என்று சிறையில் இருக்கிற அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அவருடைய நிபந்தனையற்ற விடுதலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய நல்லிணக்கம் என்ன? கேப்பாப்புலவிலே இன்று 250 நாட்களை கடந்து போராடுகிற அந்த சொந்த காணிக்கு செல்வதற்கான மக்களுடைய போராட்டத்திற்கான தீர்வு என்ன? இரணதீவிலே சொந்த இடத்துக்கு செல்வதற்காக போராடுகிற மக்களுடைய தீர்வு என்ன? இவற்றுக்கு முதல் நல்லிணக்கம் காணுங்கள், ஒரு தீர்வை முன்வையுங்கள், மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள். அவ்வாறு வந்தால்தான் இந்த நாட்டிலே மாற்றங்கள் ஒரு நியதியான நிலையானதாக மாறும். நாங்கள் வியருக்கு விலையை குறைப்பதன் ஊடாக, சுதேசிய பொருள் உற்பத்தியாளர்களை நாங்கள் மறைப்பதன் ஊடாகவும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படுகொலைக்குள் தள்ளுகின்ற நிலைக்கு போகாமல் இந்த நாட்டில் ஒரு நீதியும் நியாயமும் கிடைக்கக்கூடிய வகையிலே தீர்வை முன்வையுங்கள். அது ஒரு இந்த மக்கள் தாங்கள் விரும்புகின்ற நிலையான தீர்வாக இருக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.